السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، صدق الله مولانا العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இவ்வுலகிற்கு இறுதி தூதராக, இறுதி நபியாக, இறுதி ரசூலாக, அல்லாஹுடைய இறுதி முத்திரையாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தெரிவு செய்தார். அவர்களுடைய வருகை உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் எல்லா வகையிலும் அருளாக, பாக்கியமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரோதிய கூட தனக்கு பல வகையிலும் எதிர்ப்பையும் அநியாயத்தையும் செய்தவர்களுக்கு கூட நபி அவர்கள் எப்பொழுதும் நல்லதை நாடக்கூடியவர்களாக, அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை உள்ளவர்களாக தன்னுடைய வாழ்நாளை அவர்கள் வாழ்ந்து காத்திருக்கிறார்கள். எப்பொழுதும் அவர்களுடைய வாழ்நாளில் இந்த நிலைப்பாடு மிக தெளிவாக இருந்திருக்கிறது. விரோதிகளும் குரோதம் உள்ளவர்களும் தன்னை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டக்கூடியவர்கள் கூட அவர்கள் முன்னிலையில் வரும் பொழுது தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு, நபியே, உங்களை கொலை செய்ய தான் நான் வந்தேன் என்று மன்னிப்பு கேட்க. உமைர் இப்னு வஹப் என்பவர் மக்காவில் திட்டம் தீட்டிக் கொண்டு வந்தவர். நபி அவர்களுடைய அந்த முகத்தை காணும் பொழுது அவரால் அப்படி ஒன்று செய்யக்கூடிய துணிச்சல் அங்கு வர முடியாத ஒரு நிலைமை உண்டானது. மஸ்ஜிதில் கைதியாக இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் விரோதியாகவும் அநியாயம் செய்தவர்கள் கட்டி வைக்கப்பட்ட பொழுது கூட அவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு தன்னுடைய நிலைமையை உலகத்தில் ஆக சிறந்த முகம் உங்களுடைய முகம்தான் என்று மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய அணுகுமுறையிலையும் அவர்களுடைய பழக்க வழக்கத்தையும் இப்படியான சிறப்பம்சங்களை வைத்திருந்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் நீங்க எல்லாரும் ஒரு வகையில பெரிய பாக்கியம் உள்ளவர்கள். நாம் இறுதி நபியுடைய இறுதி உம்மத்துகள். அல்லாஹு தஆலா நாம் கேட்டு கூட பெற முடியாத ஒரு தெரிவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். முன்னைய வேதங்களில் உள்ள ஒரு துவாவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக இப்படி எழுதியிருக்கிறார்கள். ரப்பி அஜ்து ஃபில் அல்வாஹி உம்மதன் خير أمة يأمرون بالمعروف وينهون عن المنكر رب اجعل أمتي قال لا تلك أمة أحمد رب أجد في الألواح أمة أناجيلهم في صدورهم يقرؤونها رب اجعل أمتي قال لا تلك أمة أحمد الله இடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நான் ஒரு உம்மத்தை காண்கிறேன், அவர்கள் நலவை கொண்டு ஏவுகிறார்கள், தீயதை விட்டு தடுக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தை எனக்கு தா என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இல்லை, அது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத். யா அல்லாஹ், ஒரு உம்மத்தை காண்கிறோம், அந்த உம்மத்தில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை, குர்ஆனை மரணம் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாய், நீ அந்த உம்மத்தை எமக்குத்தா என்று கேட்ட பொழுது, இல்லை, அது முஹம்மத் அஹமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய தெரிவு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் இந்த பாக்கியத்துக்கு நாம் எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் நிச்சயமாக நாம் அதுக்கு ஒரு நிகராக எதையும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய ஒரு தனி பெரும் அருளை கொண்டுதான் அல்லாஹ் எம்மை இந்த உம்மத்தில் சேர்த்திருக்கிறான். அதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தெரிவு, அதற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நன்றி எப்படி வெளியாக வேண்டும் மேலான சோழர்களே? அந்த நன்றி வெளியாகுவதற்குரிய 5 பிரதானமான பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, எங்களுடைய விசுவாசம் அல்லாஹ்வுடன் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் செய்யும் வணக்கத்தின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ் திருப்தி அடையும் விடயத்தில் இருக்க வேண்டும். நாலாவது, நம்முடைய பண்பு எதிரியையும் கவரக்கூடியதாக இருக்க வேண்டும். நாலாவது, எங்களுடைய திருமணம் கலாச்சாரம், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதை அந்நியர்களையும் கவரக்கூடியதாக, அந்நியர்களும் பார்த்து இதுதான் இஸ்லாம் என்று விளங்கக்கூடியதாக அமைய வேண்டும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த ஐந்து விஷயங்களையும் மக்கத்து வாழ்க்கையில் நபியவர்கள் இந்த தூதை முன்வைக்கும் பொழுது நீங்க பாத்தீங்க என்று சொன்னா நேர் முரணாக இருந்தது. அல்லாஹு தஆலா நபியவர்களுடைய வருகையை கொண்டு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வருவும் பொழுது அந்த குகையில் இருந்தார்கள், ஹிரா குகையில் இருந்தார்கள். ஏன் அந்த குகையை தெரிவு செய்தார்கள் என்றா, அந்த காபத்துல்லாவுடைய சூழலில் அவர்களுக்கு வணக்கம் செய்வது சிரமமாக இருந்தது. ஏன், அங்கு சிலைகள் சூழ்ந்திருந்த காரணத்தினால் மக்களில் ஒரு சிலர் அவர்கள் நிர்வாணமாக தவாஃப் செய்த காரணத்தினால் நபியவர்கள் மேல் ஒரு இடத்தை தெரிவு செய்து அங்கிருந்து அல்லாஹுடைய மாளிகையை பார்த்து ரசித்தவர்களாக அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பிக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் 600 ரெக்கைகளுடன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஓரிரு சந்தர்ப்பத்தில் தான் இறக்க இருக்கிறார். சஹீல் புகாரியுடைய ரிவாயத்தின் பிரகாரம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 600 ரெக்கைகளுடன் அவர்கள் அங்கே சமூகம் அளித்தார்கள். அந்த காட்சியை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலில் நடுக்கம் ஏற்பட்டது, கட்டி அணைத்தார்கள். இந்த குர்ஆனுடைய அந்த உறுதியான வார்த்தைகளை நபியுடைய உள்ளத்தில் எந்த மனிதரிடத்திலும் என்று நபியவர்கள் கற்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு நேரடியாக அந்த குர்ஆனை இறக்கினார்கள். அறியாமல் இருந்த நபியவர்களுக்கு அல்லாஹ் கற்று தந்தான் என்பதாக குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்கத்தை மக்களுக்கு வலியுறுத்தும் பொழுதே முகாஸ்தியா அவர்கள் கை தட்டுவதும் விசில் அடிப்பதுமாக இருந்தது. காபத்துல்லாவில் குர்ஆன் சொல்கிறது அவர்களுடைய வணக்கம் காபத்துல்லாவில் கை தட்டுவதும் விசில் அடிப்பதுமாக இருந்தது. நபியவர்களுக்கு எவ்வளவு கவலையாக இருந்திருக்கும், கை தட்டுவதும் விசில் அடிப்பதும் வணக்கமா இல்லை? அல்லாவை அஞ்சை பயபக்தியுடன் சற்று சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள், வணக்கம் என்றால் என்ன? நபியவர்கள் மக்காவை கைப்பற்றுகிறார்கள். மக்காவை கைப்பற்றின நேரத்தில் மக்கள் மக்கத்து மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், இன்றைக்கு எங்களோட சொத்துகள் எல்லாம் அன்றைக்கு விட்டுட்டு போனாங்களே, அவங்க சொத்துகள் எல்லாம் வந்து பறிப்பாங்களாக இருக்கும், எங்களுக்கு என்ன நடக்குமோ தெரியாது. 10,000 பேர் இன்றைக்கு மக்கா உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க, இன்றைக்கு ரிவெஞ்ச் எடுப்பாங்க, இன்றைக்கு இன்திகாம் எடுப்பாங்க, இன்றைக்கு பழிக்கு பழி வாங்குவாங்க என்றெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது அங்கு என்ன காட்சி அளித்ததுண்டா? சிலைகள் உடைக்கப்பட்டது, எல்லோருமே தவாஃபிலும் கண்ணீர் வடிப்பதிலும் அவர்கள் தொழுவதிலும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதிலும் ஈடுபட்டார்கள். இதுதான் காபத்துல்லா முன்னிலையில் செய்ய வேண்டிய வணக்கம் என்பதாக அவர்கள் வணங்கி காட்டினார்கள். கை தட்டுவதும் விசிலடிப்பதும் அல்ல வணக்கம், அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்புவதுதான் வணக்கம் என்பதை அவர்கள் நிலைநாட்டினார்கள். ஆக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏவல் வஅபுது ரப்பக ஹத்தா யாதியகல் யகீன், மௌத் வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். உங்களோட வியாபாரமா, தொழிலா, உத்தியோகமா, குடும்பமா, இல்லற வாழ்க்கையா, எல்லா கட்டத்திலும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் விதத்தில் இருக்க வேண்டும். கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய இந்த நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்த ஆக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ்வுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் இந்த வணக்கமாக அமைந்திருக்கிறது. மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு வியாபாரத்தையும் கொடுக்கல் வாங்கலையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு பொருளை எடுத்தால் எப்படி அதை திருப்பி கொடுக்க வேண்டும், அமானிதமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட நேரத்தில் கூட ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்களை அங்கே தைரியம் ஊட்டி அந்த வாலிபரை தன்னுடைய வீட்டுக்குள்ளே அமர வைத்துவிட்டு, இதோ இந்த அமானிதம் இருக்கிறதே, இதை ஒப்படைக்க வேண்டும் உரியவர்களிடத்தில் என்று கொடுத்துவிட்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறி போகிறார்கள் என்பதை இதிலிருந்து தெளிவாகிறது. கொடுக்கல் வாங்கலில் மிக நேர்மையாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். கனியமான சகோதரர்களே, பிரியர்களே, அதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய அஹ்லாக், தன்னுடைய பண்பையும் தெளிவுபடுத்த வேண்டும். ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை பாராட்டக்கூடிய நேரத்தில் அவர்களை பாராட்டும் பொழுது தன்னுடைய அஹ்லாக்கை கொண்டுதான், இன்னகல தஸில் ரஹம் வ தஹ்மிலுல் கல் வ துக்ஸிபுல் மாதும் துஐனலன ஆயிபில் ஹக், நீங்க பெரிய தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர், நீங்க பெரிய வணக்க ஸ்தாலி என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் சொன்னது, இனபந்துகளை நேசிக்கிறீங்க, நீங்க சிரமமானவர்களுக்கு உதவி செய்றீங்க, யத்தீம்களுக்கு நீங்க கவனிக்கிறீங்க, ஏலாதவர்களுக்கு நீங்க உபகாரம் செய்றீங்க என்ற நபியுடைய அந்த பண்பாடுதான் ஆயிஷ் கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் அந்த 15 வருஷ காலமாக கண்டு கழித்தார்கள். கனிமான சகோதரர்களே, பிரியர்களே, இந்த பண்புடன் நபி அவர்கள் ஒரு அழகான பழக்க வழக்கத்தை உருவாக்கினார்கள். இதுதான் இஸ்லாம் இல்லாத காலத்தில் உருவாக்கப்பட்டது. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே நிலைமையை தான் உருவாக்கினார்கள். மதீனத்துடைய வாழ்க்கையில் ஈமானுடைய அந்த ஜோதியை மக்களுடைய உள்ளத்தில் அவர்கள் பிரகாசிக்க செய்தார்கள், வணக்கமுள்ள மக்களாக மாற்றினார்கள். ஒரு நாள் இரவு நேரத்தில் பார்க்கிறாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவர்கள் குர்ஆன் ஓதுறாங்க, உச்சம் மெதுவாக ஓதுறாங்க, உமர் ரலியல்லாஹுவர்கள் குர்ஆன் ஓதுறாங்க, சத்தமிட்டு ஓதுறாங்க. நபி அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க, என்ன அபூபக்கர் மிச்சம் மெதுவாக ஓதுறீங்க, என்ன உமர் சத்தமிட்டு ஓதுறீங்க? உமர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உக்கிதுன் நாஇம் வஅத்ருது ஷைத்தான், தூங்கி இருக்கக்கூடியவர்களை எழுப்பாற்றுறேன், ஷைத்தான விரட்டுறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு தானே சொல்லணும், நான் மெதுவா சொல்றேன். நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட சத்தத்தை கொஞ்சம் கூட்டிக்கோங்க, உங்களோட சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இபாதத் செய்யறதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்காணிச்சாங்க. கனியமான சகோதரர்களே, பிரியர்களே, அதே நேரத்தில் ஒவ்வொருவருடைய ஈமானுடைய விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானிச்சு கொண்டிருந்தாங்க. என்ன வார்த்தை பேசுறீங்க, எப்படி நீங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தொடர்பு உங்களுக்கு எப்படி இருக்குது, அல்லாஹ்விடத்தில் எப்படி துவா கேட்கறீங்க, உங்களோட கஷ்ட நஷ்டத்தை உங்களோட செருப்புடைய வாறு பிஞ்சு போனாலும் உங்களோட அல்லாஹ் கிட்ட கேட்டு பெற்றுக்கோங்க என்று சொல்லி கொடுத்தாங்க. கனியமான சகோதரர்களே, பிரியர்களே, அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே மக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆக முக்கியமான பாடம் தான் குர்ஆன். நபியவர்களை பாராட்டுகிறதே, இன்னகல அலா குலுக்கின் அதீம், நபியே நீங்க மகத்தான அஹ்லாக்ல, மகத்தான பண்புல, மகத்தான குணத்தின் மீது அல்லாஹ் உங்களை அனுப்பியிருக்கிறான். கனியமானவர்களே, சமீப காலத்தில் எழுதப்பட்ட ஆக ஒரு பெரும் ஒரு நூலுண்டு தான், 50 பெரும் அரபு உலகத்தின் உடைய உலமாக்கள் ஹரமுடைய ஒரு பெரும் ஆலிவுடன் ஒன்று சேர்ந்து 50 பெரும் உலமாக்கள் ஒரு சின்ன விஷயத்தை தலைப்பாக எடுத்து, அது சின்ன விஷயம் அல்ல, பெரிய விஷயம், நதரத்துன் நஈம் ஃபி மகாரிமி அஹ்லாக் ரசூலில் கரீம் என்று 16 பாகத்தில் எழுதியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக் 16 வால்யூம்ஸ், 16 பாகத்தில் ஒவ்வொரு தாள ஒரு நாளுக்கு வாசித்தாலும் வாழ்நாள் முழுது வாசித்து முடிக்க முடியாது. நபியவர்களுடைய அஹ்லாக்ல பேசுவதற்கு அந்த அளவுக்கு இருக்கிறது. சிரிப்பவர்களுடன் சிரிப்பார்கள், அழுபவர்களுடன் அழுவார்கள், துக்கத்தில் துக்கத்தை அனுஷ்டிப்பார்கள், சந்தோஷத்தில் சந்தோஷப்படுவார்கள். நபியுடைய அஹ்லாக்ல எழுதியிருக்கிறாங்க, சாப்பாடை பத்தி பேசினா சாப்பாடை பேசுவாங்க, ஆகரத்தை பத்தி பேசினா ஆகரத்தை பேசுவாங்க, துனியாவை பத்தி பேசினா துனியாவை பேசுவாங்க, சொர்க்கத்தை பத்தி பேசினா சொர்க்கத்தை பேசுவாங்க. கனிமான சகோதரர்களை பெரியார்களே, இது நபியுடைய அஹ்லாக்ல சிறந்த அஹ்லாக்காக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கனிமான சகோதரர்களை பெரியார்களே, இந்த பண்பையும் இந்த அஹ்லாக்கையும் பெற்று தந்த நபி அவர்கள் உலகத்துல முன்மாதிரியாக இருந்தாங்க. திருமணத்துக்கு திருமணத்துல எந்த குறையும் வச்சுட்டு போகல. திருமணத்துக்கு முன்பு என்ன செய்யணும், திருமண வேளையில் என்ன செய்யணும், திருமணத்துக்கு பிறகு என்ன செய்யணும் என்பதையும், எப்படி வணக்க வழிபாட்டில் நீங்க எப்படி இருக்கணும், உங்களுடைய ஈமான் எப்படி இருக்கணும், உங்களுடைய குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கணும், உங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கணும், உங்களுடைய அஹ்லாக் எப்படி இருக்கணும் என்று காட்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி அமையணும், உங்களுடைய திருமணம் எப்படி அமையணும், உங்களுடைய மகளுக்கு மருமகன் எப்படி தெரிவு செய்யணும், நான் என்னுடைய மகளுக்கு மருமகனை என்னுடைய மருமகனை நான் எப்படி தெரிவு செய்தேன் என்பதை நபி அவர்கள் உலகத்துக்கு காட்டிவிட்டு சென்றாங்க. லா ரஹ்மானியத் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் துறவித்தனம் என்பது கிடையாது. நாங்கள் ஃபாதரும் அல்ல, நாங்கள் பிக்குவும் அல்ல, நாங்கள் ஆலிம்களும் பாவர்களும் நபியுடைய உம்மத் என்பதில் சமமானவர்கள் தான். எங்களுக்கு ரஹ்பானியத் என்பது கிடையாது, துறவித்தனம் என்பது கிடையாது. உஸ்மான் இப்னு மக்தூம் ரழியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் 10 சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து சத்தியம் செய்தாங்க. சொன்னாங்க, திருமணம் வேண்டாம், நல்ல சாப்பாடு வேண்டாம், மெல்லிய ஆட வேண்டாம், இப்படி எல்லாம் வேண்டாம் என்று சத்தியம் செஞ்ச நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு, யா அய்யுஹன் நாஸ், அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனுடைய திருவனத்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா ஹல்லல்லாஹு லக்கும் வலா தஅது இன்னல்லாஹு லா யுஹிப்புல் முஃதீன், விசுவாசிகளே நீங்க அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்க வேண்டாம். அல்லாஹ் ஹலாலாக்கியதை திருமணத்தை அல்லாஹ் பன்கிஹு திருமணம் வான்கிஹு அல்லாஹ் திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்கிறான், திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்கிறான், திருமணம் செய்யுமாறு சொல்கிறான். நீங்கள் யார் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்க, வரம்பு மீறி போக வேண்டாம். உங்களுக்கு சுகேனமாக இருக்கலாம், மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று டாக்டர் சொல்லலாம், அதுக்காக எல்லாருக்கும் ஹராமாக்குற சக்தி உங்களுக்கு கிடையாது. ஓலா சாத்ததூ இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃதீன், வரம்பு மீறி நடப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை என்று சொன்னார். கனிவான சகோதரர்கள், மார்க்கம் மிக நூதனமானது, மிக தெளிவானது, மிகவும் சந்தேகம் இல்லாம. இதனாலதான் நபியவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன் மிக தெளிவான அத்தாட்சியுடன், அதோ இல்லல்லாஹி அலா பசீரத்தின், என்னை பின்பற்றக்கூடிய யாராக இருந்தாலும் எங்களில் ஒவ்வொருவரும் நாம் அல்லாஹுடைய தீனை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும் என்றா, நான் எதன் மீது அமல் செய்கிறேனோ, எதன் பக்கம் அழைப்பு கொடுக்கிறேனோ, அல்ஹம்துலில்லாஹ் அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸ் அவர்களை சில யூதர்கள் கிண்டல் பண்ணினார்கள். அப்பொழுது சல்மான் ஃபாரிஸ், ஈரான்ல இருந்து வந்தவர்கள், பெர்ஷியன் லாங்குவேஜ் பேசிட்டு அரபு பாஷையை படித்தவர்கள், அவர்கள் தைரியமாக சபையில சொன்னார்கள், எங்களுடைய நபி சிறுநீர் கழிச்சிட்டு கழுவும் முறையையும் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள், இது எங்களுக்கு பெருமைக்குரியதுதான், இது எங்களுக்கு பெருமைக்குரியதுதான். இன்று நான் படித்தேன், சுடரொளியாக இருக்கும், அதுல முன்னுக்கு போட்டிருக்குது, ஒரு நாட்டில் 172 எம்பிமார்கள் கத்னா செய்து கொள்கிறார்களாம், எய்ட்ஸ்க்கு பயந்து, எய்ட்ஸ்க்கு பயந்து கத்னா செய்கிறார்களாம். கனிமானவர்கள் எங்கே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத், சுன்னத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தின் மீதும் என்னுடைய உயிர் அர்ப்பணமாகட்டும் என்ற நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பதான் உண்மையான முஸ்லிமாக ஆக முடியும். ஒரு முஸ்லிம் ஆகுவது என்பது அறிவுல குறைவாக இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தில் குறைவு வரக்கூடாது. விசுவாசம் மிக உறுதியாக இருக்க வேண்டும், அறிவுல கூடுதல் குறைவு இருக்கும். மூசா அலைஹி ஸலாத்தை விட ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அறிவுல கூடியவர் என்றதினாலதான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அனுப்ப வைத்தான். அங்கு அனுப்ப வைத்து அல்லாஹ் என்ன சொன்னான், உங்களை விட அறிவாளி ஒருவர் இருக்கிறார் என்று காட்டினான். அறிவுல கூடுதல் குறைவு இருக்கும், ஈமான்லையும் கூடுதல் குறைவு இருக்கதான் செய்கிறது. ஆனா நாங்கள் மிகவே எங்களுடைய ஈமான் குஃப்ருக்கு போற அளவுக்கு பலகீனம் ஆகிவிடக் கூடாது. எல்லாரும் சும்மா சந்தேகங்கள் எழுப்பல, அந்த சந்தேகத்துக்கு நாங்கள் ஆளாகி போய்விடக் கூடாது. அல்லாஹுடைய ரசூலும் எங்களுடைய குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு காட்டி தந்த எங்களுடைய அஸ்லாஃபுகள், எங்களுடைய சஹாபாக்கள், எங்களுடைய மூதாதையர்கள், நல்லடியார்கள், சாலிஹான மக்கள் முன்வைத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மீது எங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை விசுவாசம் இருந்தால்தான் எமக்கு ஈவேற்றம் இருக்கும். அதனால கண்ணியமானவர்களே, திருமணம் என்பதை ஒரு சுன்னத்து, அந்த திருமணத்துடைய சுண்ணத்தை மஸ்ஜிதில் ஏ வைக்கிறோம் என்று சொன்னா நபி அவர்கள் அதையும் சொல்லியிருக்கிறார்கள். மஸ்ஜித் என்பதை பரக்கத்தை, ஹிதாயத்தை, பாதுகாப்பு, தர்பியத்தை இந்த நாளையும் அல்லாஹ் காபத்துல்லாவுக்கு தந்திருக்கிறார். இங்க மாப்பிள்ளைக்கு இப்ப நிக்கா செஞ்சு முடிச்ச உடனே எல்லாரும் என்ன சொல்ல போறீங்கன்னா பாரக்கல்லாஹுலக, குறைஞ்சது இந்த துவா எல்லாருக்கும் சொல்லலாம், அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்யட்டும் சொல்லலாம். நீண்ட துவா என்னதுன்னா பாரக்கல்லாஹுலக அலைக வஜமா பைனகுமா ஃபி கைர், அல்லாஹ் உன்னையும் உன்னுடைய அந்த வரக்கூடிய துணைவியையும் அல்லாஹ் கைர்லையும் பரக்கத்திலையும் ஒன்று செய்வானா, ஒன்று செய்வானா. கைரும் பரக்கத்தும் அல்லாஹுடைய கைவசம் இருக்குது. நான் இந்த மாப்பிள்ளைக்கு அல்லாஹுடைய மாளிகையில சொல்றோம், யா அல்லாஹ் இவருக்கு நீ கயிறையும் பரக்கத்தையும் கொடுன்னு சொல்றோம். எல்லாருமே துவா கண்ணியமானவர்களே, அதுக்காக தான் மஸ்ஜிதில் அழைக்கப்படுகிறது. மஸ்ஜிதுடைய அதோடு மட்டும் நின்று விடுவதில்லை. மாப்பிள்ளை இன்றைக்கு மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறார், திருமணம் மஸ்ஜிதில் நடக்குது. அன்பு அன்பு மாப்பிள்ளை அவர்களே, இன்றையிலிருந்து உங்களோட வாழ்க்கைய மஸ்ஜிதுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளுங்க. மஸ்ஜிதுடைய வாழ்க்கையாக ஆக்குறது கருத்து என்ன, நீங்க மஸ்ஜிதிலே வந்து உட்காருங்க இல்ல, மஸ்ஜிதுடைய வாழ்க்கைண்டா என்ன, மசாஜித் நாளைக்கு ஏழு பேருக்கு அல்லாஹுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும். அதில் ஒரு வாலிபர் அப்படிப்பட்டவராக இருப்பார், அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோட இணைஞ்சிருக்கும். அவர் இருப்பார் அமெரிக்கால, அவர் இருப்பார் சைனால, அவர் இருப்பார் ஆஸ்திரேலியால, அவர் போவார் அந்த ட்ரேடுக்கு இந்த ட்ரேடுக்கு, அவர் போவார் இந்த வியாபாரத்துக்கு அந்த வியாபாரத்துக்கு, அவரும் உலகத்துடைய தொழிலை ஹலாலான தொழிலை சம்பாதிக்க போவார், அவர் போவார் விமானத்தில், அவர் போறார் துணியார் சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா அவருக்கு இந்த தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு என்ற பயம் இருக்கும். நான் ஹராத்தை செய்யக்கூடாது, எனக்கு ஒரு ஹலாலான மனைவி இருக்கிறாரே, அந்நிய பெண்ணை பார்த்தா நீ நினைச்சுக்கோ. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவளிடத்தில் என்ன இருக்குது அதுதான் ஒரு மனைவி இடத்திலும் இருக்குது. சுபஹானல்லாஹ், நபி அவர்கள் எப்படி அழகான வார்த்தையை ஒரு கட்டை பாதுகாப்பதற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். உன்னுடைய கட்டை இப்படி நீ பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். ஒரு வாலிபர் தன்னுடைய உள்ளம் நாளைக்கு அரசுடைய நிழல் ஏழு பேருக்கு கிடைக்கும், அதில் ஒரு வாலிபராக இருப்பார். அந்த வாலிபருடைய கல்வும் அல்லக்கும் மசாஜித் மஸ்ஜிதோடு அவருடைய உள்ளம் இணைந்திருக்கும். நான் ஜும்மா தொழுகையில இன்னைக்கு ஒரு பயானை கேட்டேன், நான் என்ற நிக்காவுடைய நேரத்தில் ஒரு பயானை கேட்டேன், மனைவி என்பது உன்னுடைய வாழ்க்கை துணைவியை தவிர உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஊழியம் செய்யும் பெண் அல்ல. தாய்க்கும் தந்தையும் ஊழல் செய்வது உன்னுடைய பொறுப்பு, மனைவியுடைய பொறுப்பு அல்ல. மனைவி உன்னுடைய உடுப்பையும் உன்னுடைய ஆடையையும் துவைச்சு தருவது அவருடைய கடமை அல்ல, அது அவள் செய்யக்கூடிய நல்ல பண்பு. உண்ட புள்ள பெத்தெடுத்த பிள்ளைய பால் கொடுக்கிறது தான் மார்க்கம். இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது, பால் கொடுங்க, தாய் பால் கொடுக்கிறது தான் இந்த தாயுடைய ஃபியூச்சர், அது இதல்ல கேன்சர்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று இன்றைக்கு ரிசர்ச் சொல்கிறது. எங்கட குர்ஆன் அல் வாலிதாத் யுர்பன அவுலாதஹுன் ஹவுலைன் காமிலைன் லிமன் அராத யுதிம் ரதா, ரெண்டு வருஷம் பூர்த்தியாக்கும்படியாக குர்ஆன் சொல்கிறது. இன்றைக்கு ரிசர்ச் அல்ல, அன்றைக்கு குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன் சொல்லிவிட்டது. இன்றைக்கு ரிசர்ச் வச்சு நாம் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இன்றைக்கு தாய்மார்களுடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை வர வேண்டும், அந்த நம்பிக்கை வர வேண்டும். ஆனா இது நம்பிக்கையிலையும் ஆசையிலையும் ஆர்வத்திலையும் செய்யறதே தவிர மாப்பிள்ளையுடைய வல்கட்டாயத்தில் அல்ல. இந்த தாய் நான் பால் கொடுக்க மாட்டேன் என்று நிராகரித்து விட்டால் இந்த மாப்பிள்ளைக்கு கடமையாகும் அதுக்குரிய ஏற்பாடு செய்யறது. இதை ஏன் சொல்றேன்னா, உலகத்தில் பெண்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு விட்டது இஸ்லாமுடைய ஃபர்தால என்று சொல்லப்படுகிறது. அறவே கிடையாது. இஸ்லாம் இந்த பெண்ணுக்கு கொடுத்த உரிமைகளை போல உரிமை எந்த ஒரு மார்க்கத்திலையும் எந்த ஒரு நாட்டிலையும் கொடுத்திருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு உரிமைகளையும் ரைட்ஸ்களையும் இந்த பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார். இதைதான் நாங்கள் ஒவ்வொருவரும் படித்துக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரை மணி நேரம் தான் நான் பயான் செய்யறது, இருக்கிறத செய்ய மாட்டேன். நிக்காவுடைய பயான் அவ்வளவுதான், மிச்சம் சத்தம் போட்டு கொஞ்சம் பேசிட்டாலும் இவ்வளவுதான் நான் பேசுறது. மேலான சகோதரர்களே, இதை விட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கைய சரியாக புரிவோம். திருமணம் மட்டுமல்ல, ஒவ்வொரு கட்டத்திலையும் விசுவாசத்திலையும் இஸ்லாம் என்ன சொல்லுது, குடும்ப வாழ்க்கையிலையும் இஸ்லாம் என்ன சொல்லுது, நாம் வணக்கத்திலையும் இஸ்லாம் என்ன சொல்லுது, எங்களுடைய பழக்க வழக்கத்திலையும் இஸ்லாம் என்ன சொல்லுது. திருமணம் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் மாப்பிள்ள வந்திருக்கிறார், ஏராளமான விஷயங்கள் இவர் படிக்க வேண்டியிருக்குது. இன்றைக்கு அரை மணி நேரம் பயான்ல சில வேலை இவருடைய பதட்டமாகவும் இருக்கும், எல்லாத்தையும் விளங்கி கொள்ள முடியாம இருக்கும். நாங்க ஒரே சொல்லி வருகிறேன், வெகு சீக்கிரம் இதுக்கு உலமாக்கல் ஆயத்தமாகணும், இதுக்கு ஏற்பாடு செய்யணும். மாப்பிள்ளைக்கு எப்ப மாப்பிள்ளோட கல்யாண டேட் பிக்ஸ் ஆகுதோ அண்டையில இருந்து அல்லது அதுக்கு முதலிருந்து ஒரு மாசத்துக்கு இருந்தாலும் இந்த மாப்பிள்ள ஒரு கோர்ஸ் ஒன்று எடுக்கணும், திருமணத்துக்குரிய கோர்ஸ் ஒன்று. அது மாப்பிள்ளையும் எடுக்கணும், பெண்ணும் எடுக்கணும். இதுக்கு இந்த இருக்கக்கூடிய மதரசாக்களுடைய உலமாக்கல் ஏராளமா இருக்கிறீங்க, எல்லாருக்கும் இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் செய்யுங்க. அப்பதான் இந்த ப்ரோக்ராம்ல வந்து இந்த வாலிபர்கள் கலந்து கொள்வாங்க, அவங்களுக்கு தெரிய வரும். உலமாக்கல் இன்றைக்கு பாருங்க, மஸ்ஜிதுல இமாம்கள் இருக்கணும், மாஷா அல்லாஹ் நல்ல விஷயம். ஆனா இப்படி ஒரு ஏற்பாடு இல்லாச்சினால அங்கு நடக்குது இல்ல. இப்படி ஒரு செட்டப் கொண்டு இருந்து, ஒரு சிலபஸ் கொண்டு இருந்து, ஒரு வழிகாட்டல் இருக்கும் உண்டா? மாப்பிள்ள வந்து இன்றைக்குதான் இப்பதான் ஆஜியார் சொல்லுவாங்க, அதிரத்து கொஞ்சம் கொல்லி கொடுங்க, என்னையும் பார்க்கல அதிரத்துல தாரியும் பழுத்திருக்கு, நான் எப்படி கேட்பேன்னு அவர் வெக்கப்படுவார். அதனால இப்ப அவருக்கு சூட்டான ஒரு மௌலவி ஒன்றையும் தேடி கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால என்ன செய்யணும் என்று சொன்னா, இந்த விஷயத்த செய்யறதுக்கு எல்லாம் வாலிபர்களுக்கும் இவர்களுக்கும் இப்படியான ஏற்பாடுகள் செய்யணும். நான் இது ரெண்டு மூணாவது முறை சொல்றேன், ஒரு விஷயம் சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அது அமலுக்கு வரும். இன்றைக்கு வந்திருக்க முக்கியமான உலமாக்கள் வந்திருக்கிறீங்க, இதுக்காகவும் ஒரு மஷூரா செய்யுங்க. வெகு விரைவில் நாங்கள் இப்படியான ஒரு ஏற்பாடு செய்து மலேசியால எல்லாம் இதை கட்டாயப்படுத்திருக்கிறாங்க, சில சில நாடுகளில் இது ஏற்பாடு செய்திருக்கிறாங்க, மிக நல்ல சிறப்பாக இருக்குது. வாலிபர்கள் சட்ட திட்டங்களை தெளிவாக படிச்சுட்டு வராங்க, அதுக்குற இன்னர வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க, ஷரியத்தை புரிஞ்சு கொள்றாங்க. வல்ல அல்லாஹ் இந்த வாலிபருக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த ரெண்டு குடும்பங்களுக்கும் நல்ல உறவை, நல்ல கயிற, நல்ல வரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாஹிருதாவா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. For more lectures visit slhub.com.